நீ சபைக்கு அழைத்து வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கிற இந்த வேளையில் கர்த்தாவே நீர் இடைப்படுவீர் என்று நான் ஜெபிக்கிறேன். உங்கள் வார்த்தையின் வல்லமை தன் ஜனங்கள் உணரட்டும் சுவாமி. மே யோர் பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ் த பவர் ஆஃப் யுவர் வேர்ட் திஸ் ஆஃப்டர்நூன் லார்ட். The word that changes every circumstance, the word that permeates, Father Lord, into the souls of men. Father Lord, I pray that you will cover me under your precious blood. என்னையும் உங்க இரத்த கோட்டைக்குள்ளாய் மூடி மறையுங்க சுவாமி. உங்களுடைய வார்த்தைகளை பிழையின்றி தன் ஜனங்களுக்கு எடுத்துரைக்க கர்த்தர் நீர் உதவி செய்வீர் என்று இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல நேசரே, அமென். யோவேல் புத்தகம் 2:13 நிகராய் திருப்புவோம். டுடே லெட்ஸ் வெரி குவிக்லி டேர்ன் அவர் அட்டென்ஷன் டு த புக் ஆஃப் ஜோவேல் chapter 2 verses 13. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு He relents from sending calamity என்ற ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறது. இது ஒரு அற்புதமான ஒரு வேதவசனமாக இருக்கிறது. இந்த வேதவசனம் யோவேல் புத்தகத்தில் எழுதியிருந்தாலும் இந்த வேதவசனங்களை சுற்றி நீங்கள் வசனங்களை படித்து பார்த்தால் அந்த வசனங்கள் சிலருக்கு பயம் தருகிற வசனங்களாக இருந்தாலும் நான் இப்பொழுது படித்த வசனமோ ஒரு வல்ல வசனமாக இருக்கிறது. தீஸ் வேர்ட்ஸ் மே பி வேர்ட்ஸ் இன் த புக் ஆஃப் ஜோவேல் சரவுண்டட் பை அதர் வேர்சஸ் விச் ஃபார் Some might be scary, but this verse that I read to you in particular is a verse that talks about the characters of the Lord Jesus Christ. Vasanangal 13 kartharodiya avarodiya குணங்களை குறிக்கிற ஒரு வசனமாய் இருக்கிறது. இதில் யோவேலன் தீர்க்க தரிசி சொல்லுகிறார், தி ப்ராஃபிட் ஜுவேல் இஸ் சேயிங், காட் இஸ் கிரேஷியஸ், அவர் இரக்கமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். காட் இஸ் கம்பேஷனேட், அவர் மனர் உருக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். God is slow to anger, நீதிய சாந்தம் உள்ளவராயிருக்கிறார். அவர் கிருபை உள்ளவராயிருக்கிறார். He is abounding in love என்று அது சொல்லுகிறது. He relents from sending calamity. இன்றைக்கு செய்தியை நாம் இரண்டு பங்காய் நாம் பிரிக்கப் போகிறோம். இன்றைக்கு part 1, அடுத்த சனிக்கிழமை part 2. இந்த இடத்தில் நாம் முதலில் கர்த்தருடைய குணத்தை பார்க்கும் பொழுது அவர் கிரேஷியஸ் காட் என்று சொல்லுகிறது. இரக்கமுள்ள தெய்வமாய் அவர் இருக்கிறார். இந்த இரக்கமுள்ள தெய்வம் என்ற வார்த்தையை அநேக முறை நாம் அநேகர் வாயிலிருந்து நாம் கேட்டிருக்கிறோம். அந்த கர்த்தருடைய குணத்தை குறித்து அநேக பிரசங்களை நாம் கேட்டிருக்கிறோம். கர்த்தரோட இந்த குணம் இரக்கமுள்ள கர்த்தர் என்று சொல்லும் பொழுது அதற்கு அர்த்தம் என்ன என்று நாம் பார்க்க வேண்டும் என்றால் இந்த இரக்கத்தை குறித்து 1 பேதுரு 5:10 எழுதியிருக்கிற ஒரு வசனமாக இருக்கிறது. அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆங்கிலத்தில் அண்ட் த காட் ஆஃப் ஆல் கிரேஸ் என்று சொல்லும் சகல கிருபையும் பொருந்திய தேவன் என்ற ஒரு வேத வசனம். 1 Peter 5:10 describes the Lord Jesus Christ as a God of all grace, சகல கிருபையும் உள்ள தேவன் என்று சொல்லுகிற ஒரு வேத வசனம். இந்த வேத வசனத்தை ஆங்கிலத்தில் படிக்கும் பொழுது verse 10 begins with the word and என்ற ஒரு ஆங்கில சொல்லில் தொடங்குகிற ஒரு வசனமாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் இலக்கியத்தில் அந்த and என்ற வேர்டுக்கு கன்ஜக்ஷன் என்று சொல்வார்கள். அந்த ஆங்கில வார்த்தை and கன்ஜக்ஷன் இருக்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு ஒரு செயல் உண்டு. There is a purpose in the English language. The word and, which is called a conjunction, is used. அதற்கு 3 வேலைகள் உண்டு. ஒன்று என்ன செய்யுமா, அந்த conjunction வார்த்தை வார்த்தைகளை இணைக்கிறத சொல்லாய் அது பயன்படுத்தப்படுகிறது. இரண்டாவது நீங்கள் பார்த்தோம் என்றால் சொற்றொடர்கள் என்று phrases என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இரண்டு phrasesகளை லிங்க் பண்ணுவதற்காக அந்த ஆங்கில சொல் பயன்படுத்த படும். மூன்றாவது, in English grammar the word and is used to join together clauses. உபவாகியங்கள் என்று தமிழில் சொல்கிற ஒரு வார்த்தை. அந்த ஆங்கில சொல் and என்ற கன்ஜக்ஷனுக்கு சில வேலைகள் உண்டு. வார்த்தைகளை அதை இணைப்பதும் phrase-களை அதை இணைப்பதும் clause-களை இணைப்பதும் தான் அந்த வார்த்தையோட வேலையாக இருக்கிறது. இந்த இடத்தில் இந்த வேத வசனத்தில் 1 Peter 5:10 அந்த வசனம் ஆங்கிலத்தில் and the God of all grace என்று ஆரம்பிக்கிறது. அந்த God of all grace-ஐ கேட்கும் பொழுது அதற்கு மட்டும் நம்மளுடைய அட்டென்ஷனை நாம் கொடுத்து விடுகிறோம். ஆனால் அந்த and என்ற வார்த்தைக்கு அநேக அர்த்தம் உண்டு. அதுக்கு ஆழமான சத்தியங்கள் அதற்கு பின்பாய் இருக்கிறது. அந்த வார்த்தை ஏன் அங்கே பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது என்று நாம் உணரும் பொழுது, இந்த கர்த்தர் அவர் கிருபை உள்ள தேவன் என்று சொல்லும் பொழுது அதற்கு அர்த்தம் என்ன என்று நமக்கு அது விளங்கிவிடும். 1 பேதுரு 5:6-10 நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் அதில் ஒவ்வொரு வசனத்திலும் சில குறிப்புகள் இருக்கிறது. அந்த குறிப்புகள் அனைத்துமே 2 பார்ட்டாய் பிரித்திருக்கிற குறிப்புகளை நீங்கள் பார்ப்பீர்கள். For those of you who are familiar with the book of 1 Peter chapter 5, when you read the verses in that chapter, especially verses 6 to 10, you will see two things appear in every verse in verses 6 to 10. இதில் 5:6 சொல்லுகிறது, அடங்கி இருங்கள் என்று, அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று சொல்லுகிற ஒரு கட்டளையான ஒரு வேத வசனமாய் இருக்கிறது. ஆங்கிலத்தில் humble yourself therefore under God's mighty hand என்று சொல்லுகிறது. அதை மட்டும் சொல்லவில்லை, அதற்கு 2வது பகுதி என்ன சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு. என்ன சொல்லுகிறது, கர்த்தரின் கரத்திற்குள் ஏன் அடங்கி இருக்க வேண்டுமா, கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள் ஏன் அடங்கி இருக்க வேண்டுமா? அதற்கு 1 பேதுரு விடை தருகிறது, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்ப்பிக்க உயர்த்தும் படிக்கு என்று சொல்கிறது. That he may lift you up in due time. அடுத்த வசனத்தை கவனித்து பாருங்கள், 7வது வசனம் சொல்லுகிறது, அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று. எதை வைத்து விடுங்கள், கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்கிற ஒரு வேத வசனம். ஏன் வைத்து விட வேண்டுமாம்? ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு, பிகாஸ் ஹீ கேர்ஸ் ஃபார் யூ, அவர் உங்களை விசாரிக்கிறவரின் படியினால் என்று ஒரு காரியத்தை சொல்லுகிறது. மை பிரதர் அண்ட் சிஸ்டர் இன் கிரைஸ்ட், ஐ செட் எவ்ரி வேர்ஸ் இன் த புக் ஆஃப் 1 Peter 5:6-7 ஹேஸ் 2 பார்ட் டு இட். த ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் சேயிங் ஹம்பிள் யுவர் செல்ஃப், கர்த்தரோடு கரத்திற்குள் வல்ல கரத்திற்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லுகிறது, ஏனெனில் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார் என்று. 7வது வசனம் சொல்லு, உங்களோட கவலைகளை எல்லாம் அவரிடத்தில் வைத்து விடுங்கள். ஏன் வைக்க வேண்டுமா, அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிற பட்சத்தில் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம் 8வது வசனம் சொல்லுகிறது, விழித்திருந்துங்கள் என்று. பி அலர்ட் அண்ட் சோபர் மைண்டட், தெளிந்த புத்தி உள்ளவர்களாகவும் விழித்திருங்கள் என்று இந்த கட்டளையை 1 பேதுரு 5வது அதிகாரம் கூறுகிறது. ஏன் விழித்திருக்க வேண்டும் என்று அந்த வசனத்தை முழுமையாய் நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் பிசாசின் செயல்களை குறித்து அந்த வசனம் சொல்லும். விழித்திருந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டுமா? விழித்திருந்து தெளிந்த புத்தியை எங்கே நாம் பயன்படுத்த வேண்டுமா? பிசாசுடைய காரியத்திற்கை நாம் அதை அதற்கு எதிராய் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறது. இந்த 3 காரியங்களை சொல்லிவிட்டு தான் அந்த 10வது வசனம் சொல்லுகிறது, அண்ட் த God of all grace will lift you up என்று. Hallelujah. கர்த்தருடைய அந்த கிருபையை பெற வேண்டும் என்றால் கர்த்தருடைய குணத்தில் அந்த கிருபை எப்பொழுதுமே இருக்கிறது. அவர் கிருபை உள்ளவர் என்று ஜுவேல் அந்த வசனத்தில் சொல்லியிருந்தாலும் அந்த கிருபை ஒவ்வொரு மனிதனுக்கும், அந்த கிருபை அவர்களுக்கான கிருபையாக இருந்தாலும் கர்த்தர் இருக்கிற அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த இடத்தில் 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் சில தெல்லன் தெரிவான இன்ஸ்ட்ரக்ஷனை வேதவசம் நமக்கு கொடுக்கிறது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எல்லாம் நாம் கடைபிடிக்கும் பொழுது அந்த கர்த்தருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் இடைப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை என்பது உண்மைதான், அந்த கிருபை எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது என்பதுதான். ஆனால் அந்த கிருபை ஒரு மனிதனின் வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக்காய் அது வந்து விழுவதில்லை. கர்த்தரோட கிருபை அது மனிதருக்கு ஒரு பரிசாக அது இருந்தாலும் அந்த கிருபையை பெறுவதற்கு இந்த இடத்தில் 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் மிகவும் தெளிவாக சில காரணங்களை சொல்லியிருக்கிறார்கள். முதலில் ஆங்கில தமிழில் சொல்லியிருக்கிறது, அவருடைய வல்ல கரத்திற்கு நாம் அடங்கி இருக்க வேண்டுமாம். வெறும் கரம் என்று சொல்லவில்லை, அவருடைய வல்ல கரத்திற்கு அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இதற்கு அர்த்தம் என்ன என்றால் கர்த்தருடைய வல்லக்கரம் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். கர்த்தருடைய வல்லக்கரத்திற்கு செய்யக்கூடாத காரியமே இல்லை. என் கர்த்தருடைய கரம் என் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை தொட்டால் அந்த சூழ்நிலை மாறிவிடும் என்று அந்த நம்பிக்கை நிச்சயத்தோடு அவரை நாம் எதிர்பார்க்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோமா, கர்த்தருடைய வல்லக்கரத்திற்கு நாம் அடங்கி போயிருக்கிறோமா? ஹல்லேலூயா. அப்போ செய்யும் பொழுது இந்த வேதவசனம் சொல்லுகிறது, ஒரு காலம் இருக்குதாம், எல்லா எல்லாவற்றிற்கும் தேவனால் குறிக்கப்பட்ட ஒரு காலம் உண்டு. There is a time that the Lord determines. உங்கள் வாழ்க்கையில் நாம் சில நேரங்களில் இது எனக்கு உடனடியாக வேண்டும் என்று நாம் தவித்த காலங்கள் உண்டு. இது எனக்கு இப்பொழுதே வேண்டும், இது எனக்கு வரவில்லை என்றால் எனக்கு மிகவும் வேதனை என்று நாம் தீர்மானித்து இருந்தாலும், இந்த இடத்தில் என் கர்த்தருடைய கரம், வலக்கரம், அந்த கரத்துக்குள் நான் அடங்கியிருப்பேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் ஒரு காரியம் செய்கிறார். அவர் வலக்கரத்தில் அடங்கியிருக்கிற பிள்ளைகளின் வாழ்க்கையில் அவர் என்ன செய்கிறாராம், ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்துகிறாராம். ஹல்லேலூயா. அடுத்து சொல்லி இருக்கிறது, நம்முடைய கவலைகளை எல்லாம் அவரிடத்தில் வைத்து வைக்க வேண்டும் என்று. இந்த வேத வசனத்தை, this is not the first time you are hearing these words, but here in 1 Peter chapter 5, 1 Pedro 5th adhigarathil inda edathil kartharude kirubaiye kurithu sollum poludhu inda karyathiyum avar sollugirargal. Adanal nam idai migavum gavanamai ketka vendum. Inda kartharude kirubaiye pera vendum endral enna sollugirargal, nammude kavalegal ellam avar edathil vittu vida vendum dhan. Inda ulagathil indraikku kaalil nan jabithu kondirundha poludhu என்னுடைய இருதயத்தில் ஒரு பாரம் விழுந்தது. என்ன பாரம் விழுந்தது என்றால், இந்த நொடி பொழுதில் இந்த உலகத்தில் வேதனையோடு ஆயிரம் 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 பேர் இப்பொழுது உலகத்தில் இருக்கிறார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்தில் ஒரு பாரத்தை வைத்தார். நாம் இந்த சபையில் உட்கார்ந்திருக்கிற இந்த வேளையில் உலகத்தில் அநேக மனிதர்கள் உள்ளார்கள். அநேக மனிதர்கள் மனதில் கவலைகள் உண்டு. அநேக மனிதர்கள் வாழ்க்கையில் சோதனைகள் உண்டு. அநேக மனிதர்கள் வாழ்க்கையில் உடைந்து போனதாக இருக்கிறது, பயமுள்ள வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருகிற அறிவுரை என்னவென்றால், அவர் சொல்லுகிறார், அவர் மேல் நம்முடைய கவலைகள் எல்லாம் நாம் வைத்து விட வேண்டுமாம். அதற்கு அர்த்தம் என்னவென்று நான் உங்களுக்கு சொல்லி விளக்க வேண்டியதில்லை. அது நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் இதை அநேகர் தான் சொல்லியிருக்கிறார்களே, ஆனால் என்னால் இயல முடியவில்லையே பாஸ்டர். என் மனதில் நான் நடு இரவில் இழந்தவுடன் என் மனதில் அத்தனையோ எண்ணங்கள் என் மனதில் ஓடுகிறதே, நான் இந்த I worry about these things. இந்த செயல்களையெல்லாம் குறித்து நான் மிகவும் கவலைப்படுகிறேனே, என்னால் என் மனதில் இருக்கிற இந்த அழுத்தங்களை எல்லாம் இறக்கி வைக்க முடியவில்லையே என்று ஒருவேளை இன்றைக்கு சபையில் நீங்கள் சொல்லி கொண்டிருந்தீர்கள் என்றால், உங்களை பார்த்து கர்த்தர் இந்த 1 பேதுரு 5th அதிகாரம் வழியாய் உங்களுடைய இருதயத்திற்கும் உங்களுடைய உள்ளான மனிதருக்கும் இந்த வார்த்தைகள் பேசி கொண்டிருக்கிற வார்த்தைகள். அவர் சொல்கிறார், என் மகனே, உன் கவலைகளை என்னிடத்தில் வைத்து விடுங்கள் என்று கர்த்தர் நமக்கு கட்டளை செய்கிறார். ஏனெனில் அவர், பிகாஸ் ஹி கேர்ஸ் ஃபார் யூ என்று, அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருப்பதினால். பிகாஸ் ஹி இஸ் சம்வன் ஹூ கேர்ஸ் ஃபார் யூ. அந்த வார்த்தை மிகவும் ஆழமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. கவலை சுமந்தவர்கள், அந்த கவலையின் பாதையில் நடந்து கொண்டவர்கள் இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்கும் பொழுது சிலருக்கு அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வது கடினமானதாக இருக்கிறது. சம் பீப்புள் ஃபைண்ட் இட் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் டு அக்செப்ட் த ட்ரூத் தட் இஸ் இன் 1 பீட்டர் 5:7. பட் 1 பீட்டர் 5:7 வென் இட் டிஸ்கிரைப்ஸ் த கிரேஸ் ஆஃப் காட், கர்த்தர் கிருபையை குறித்து பேசும் பொழுது கொடுக்கிற ஒரு கட்டளையா இருக்கிறது. அது எப்படிப்பட்ட கவலையா இருந்தாலும், அது எப்படிப்பட்ட பயங்கரமான கவலையா இருந்தாலும், கர்த்தர் உங்களிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கிறார். அது என்னவென்றால், உங்களுடைய கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிற வார்த்தை. இட் டசன்ட் சே ஜஸ்ட் கிவ் இட் டு ஹிம், த பைபிள் சேஸ் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். அவர் உங்களுடைய கவலைகளை சுமக்கிறதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு வசனம். ஏனெனில் உங்கள் கவலைகளை அவரிடத்தில் கொடுக்கும் பொழுது வேத வசனத்தில் எழுதி இருக்கு, அவர் உங்களை விசாரிக்கிறவராய் அவர் இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர் இன் கிரைஸ்ட், those of you who have come to church today bearing this worry in your heart, ungal irudiyathil oru kavalaiye sumandu vandirukkaravargale, ungalai paarthu kartar indraikku oru kattalaiye kudukkirar. Andha kattalai endha nimathamai kudukkirar endral avarude kirubai nimatham kudukkirar. Avar solgirar, ungal kavalaigalai ennidathil koduthu vidungappa, en magane en magale un kavalai ennidathil koduthu vidu, hand it over to God endru kartar solgirar. Yeninil unnai oru thaiye போல நான் நேசிக்கிறேன், ஒரு தகப்பனை போல நான் நேசிக்கிறேன், நான் உன்னை விசாரிக்கிறதின் படியாய் உன் கவலைகளை என்னிடத்தில் கொடுத்து விடுங்கள் என்று கர்த்தர் இந்த இடத்தில் வசனத்தின் மூலியமாய் பேசுகிறார். மூன்றாவது சொல்லுகிறார், நீ விழித்திரு என்று கர்த்தர் சொல்லுகிறார், நீ தெளிந்த புத்தியுள்ளவனாய் நீ இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகள் எதுவும் சாதாரணமான வார்த்தைகள் இல்லை. 1 Peter 5:8 is not an ordinary instruction. My dear brother and sister in Christ, I want to draw your attention to the importance of God, what God is saying here. Anega sabegalil anega deivar manithargal kathrudeya vaarthaiyai eduthu than deiva pillaigalukku andha vaarthaigalai sollum poludhu oru kristuvan kathrudeya vaarthaiyai avar vedathil padikkum poludhu oru kristuvan oru vaarthaiyin saatchiyai ketkum poludhu anega nerathil ondru andha வாழ்க்கைகளில் நடைபெறும். என்ன நடைபெறும் என்றால், மனதில் முதலில் பிசாசானவன் தாக்கி நீ கேட்டுக்கொண்டிருப்பது, நீ படித்து கொண்டிருப்பது, நீ எக்ஸ்பீரியன்ஸ் செய்து கொண்டிருப்பதெல்லாம் பொய் என்று உங்களுடைய இருதயத்தில் ஒரு கேள்வியை வைப்பது தான் பிசாசோடைய வேலையாக இருக்கிறது. அதனால் இந்த இடத்தில் கர்த்தர் இந்த கிருபையை குறித்து பேசுகிற வேளையில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் விழித்திருக்க வேண்டும் என்று. இந்த பிசாஸ் என்ன பொய்யை சொல்லுவான், எந்த காரியத்தை சூட்டி நான் கேட்கிற வார்த்தைகள் பொய்யானது என்று என் இருதயத்தில் நான் வைப்பானோ அதற்கு நான் விழித்தவனாய் நான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டும் இல்லை, அவர் சொல்லுகிறார், புத்தியுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நாம் கேட்கிற வார்த்தைகளும் கர்த்தர் யாரென்று அறிந்திருக்கிற நம் பிள்ளைகளும் அந்த புத்தியை இந்த இடத்தில் நாம் பயன்படுத்த வேண்டுமாம். இந்த மூன்று காரியங்களையும் நாம் செய்யும் பொழுது, நம்மை கர்த்தருடைய கழுத்துக்குள்ளாய் நாம் தாழ்த்தும் பொழுது, அவர் மேல் நம்முடைய கவலைகளை எல்லாம் நாம் வைக்கும் பொழுது, நாம் விழித்திருக்கும் பொழுது, புத்தியுள்ளவர்களாய் நாம் இருக்கும் பொழுது, அப்பொழுது வேதவசனம் சொல்லுகிறது, சகல கிருபையும் பொருந்திய தேவன் உங்கள் மத்தியில் இடைப்படுவார் என்று. அண்ட் த காட் ஆஃப் ஆல் கிரேஸ் என்று சொல்லுகிற வேதவசனம். ஹல்லேலூயா. யோவேல் கர்த்தருடைய ஒரு தன்மையை பேசும் பொழுது, ஒரு குணத்தை பேசும் பொழுது, அவர் கிருபையுள்ளவர் என்று சொல்லும் பொழுது, இந்த இடத்தில் அந்த கிருபையிலிருந்து ஆழமாய் குடிப்பது எப்படி, அந்த கிருபையை ஆழமாய் நாம் எப்படி அனுபவிக்க வேண்டும் என்று 1 Peter 5 நமக்கு தெளிவாய் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கிறது. புரிந்தவர்கள் கரத்தை தூக்கி கர்த்தருக்கு ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்த்தோம் என்றால், இதெல்லாம் நாம் செய்யும் பொழுது அண்ட் த கிரேஸ் ஆஃப் காட் என்று சொல்லி மட்டும் முடிக்காமல், அந்த கர்த்தரோட கிருபை நம் வாழ்க்கையில் வரும் பொழுது 10 வசனம் சொல்லுகிறது, உங்களை அது சீர்படுத்துகிறதாம், இஸ்திரப்படுத்துகிறதாம், பலப்படுத்துகிறது, நிலை நிறுத்துகிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. மிகவும் சிறிய வசனங்களாக இருந்தாலும் கர்த்தரோட கிருபையை குறித்து பேசுகிற வசனமாக இருக்கும் பொழுது, சில காரியங்களை நாம் செய்து அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட பொழுதும், அந்த கிருபை நம் வாழ்க்கைகளில் வரும் பொழுது நம்மை அது ரிஸ்டோர் செய்கிறது, நம்மை அது பலப்படுத்துகிறது, நம்மை அது திடப்படுத்துகிறது, நம்மை அதை நிலைநிறுத்துகிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் நின்று இந்த வார்த்தைகளை பேசினார் என்றால், இஃப் அ மேன் ஸ்டாண்ட்ஸ் அண்ட் டிக்ளேர்ஸ் அண்ட் சேஸ் இஃப் யூ டூ தீஸ் திங்ஸ் யூ கெட் தீஸ் திங்ஸ் பெர்ஹாப்ஸ் தே மே பி சம் ட்ரூத் இன் இட் Perhaps there may be some build-up in it. But my dear brother and sister in Christ, en kartharukkul irukkira deiva pillaye inda edathil naan nindru prasangithu kondirukkira veda vasanangal manidan pesana vasanangal alla karthar namakku tarugira vaakkathathangala irukkirathu. Vaakkathatham endru sonnale adukku oru nichayam undu, andha vaarthai maarana vaathaiya irukkirathu. Idan padi andha manidan nadandukolgirano andha veda vasanathil ezhudiyirukkira padiye andha வாழ்க்கையில் நடைபெறுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். கிருபை என்பது அவருக்கு ஒரு குணமுள்ளதாய் இருக்கிறது. அந்த கிருபையை பெறுவதற்கு வழியை இந்த இடத்தில் 1 Peter 5 நாம் படித்திருக்கிறோம். அடுத்தது, அவர் மன உருக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய குணங்களை ஒன்று ஒன்றாய் நாம் பார்த்து வந்திருக்கிறோம். இந்த இடத்தில் அவர் மன உருக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய மன உருக்கத்தை அறிய வேண்டும் என்றால் புதிய ஏற்பாட்டில் அநேக இடங்களில் அவருடைய மன உருக்கத்தை குறித்து எழுதி வர்ணிக்கப்பட்ட பல இடங்கள் உண்டு. அதில் இன்றைக்கு நாம் மிக வேகமாக இரண்டை மட்டும் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது மத்தேய புத்தகம் 20:34, The Book of Matthew, Chapter 20, Verses 34. Jesus had compassion on them and touched their eyes. Yesu manadurugi avargal kangalai tottar endru sollugira oru veda vasanam. Indha edathil pesapatta nigalvu irandu kurudargalukku kartar paarvai alitha pothu sonna oru veda vasanamai irukkirathu. Indha irandu kurudargalukku kartar paarvai tharugirar. Andha paarvai tharum pozhudhu veda vasanathil ezhuthi irukku Matthew sollugirar andha kurudargal mel அவர் மனம் உருகினார் என்று. அந்த மனம் உருகுவதற்கு ஒரு காரணம் இருந்தது. அந்த நிகழ்வை நாம் படித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் எரிகோ பட்டணத்தை விட்டு வெளியே வந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது இந்த இரண்டு மனிதர்களும் அவர்களோட குரல்களை உயர்த்தி அவர் சொல்லுகிறார்கள், தாவீதின் குமாரனே என்று சொல்லுகிறார்கள். வேத வசனத்தில் தாவீதின் குமாரன் என்று புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட முதல் இடமாய் அந்த இடம் இருக்கிறது. அந்த வார்த்தைகளுக்கு அந்த சொற்களுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஒரு அந்த காலத்தில் யூதர்கள் ஒருவரை தாவீதின் குமாரன் என்று பெயரை சூட்டினார். அந்த பெயர் மெசேக்கு மட்டும்தான் அந்த பெயர் சூட்டப்பட்டதாக இருக்கிறது. இந்த இரண்டு மனிதர்கள் ஏசப்பாவை பார்த்து முதலில் அவர் சொல்கிறார்கள், தாவீதின் குமாரனே என்று இந்த இடத்தில் சொல்கிறார்கள். அதை சொல்லிவிட்டு அவர்களோட ஜபம் எப்படியாக இருக்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவர்கள் சொல்லவில்லை, ஏசப்பா இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டு வருகிறேன் என்று சொல்லவில்லை. கர்த்தாவே என்னோட சூழ்நிலையை பாருங்கள், நான் எப்படி மிகவும் வேதனைப்பட்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லவில்லை. அவர்கள் சொல்லவில்லை, ஏசப்பா உங்களுக்காக நான் இதெல்லாம் நான் செய்தேனே என்று அவர்கள் சொல்லவில்லை. அவர்கள் கர்த்தரிடத்தில் சொல்லவில்லை, இதை நீங்கள் எனக்கு செய்தீர்கள் என்றால் நான் எதிர்காலத்தில் இதை உங்களுக்கு செய்வேன் என்று அவர்கள் சொல்லவில்லை. அவர்கள் இந்த இடத்தில் ஒரே ஒரு ஜபத்தை தான் வைக்கிறார்கள். அந்த ஜபம் என்னவென்று பார்த்தீர்கள், என் மேல் கிருபையா இருங்கள் என்று, லார்ட் ஹேவ் மெர்சி ஆன் மீ என்று அவர்கள் ஜபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்தில் அந்த இரண்டு மனிதர்களுக்கும் அந்த பார்வையை அவர் திருப்பி தருகிறார். அந்த பார்வையை திருப்பி கொடுப்பதற்கு முன்பாய் இந்த வேத வசனங்கள் சொல்லுகிறது, அவர் அவர்கள் மேல் மனந்து உருகினார் என்று. Hallelujah. My brother and sister in Christ, இதை இன்னும் ஒரு படி ஆழமாய் எடுத்து செல்ல வேண்டும் என்றால் லூக்கா புத்தகம் 7:13, அந்த இடத்திலும் இந்த கர்த்தர் மனதுருகிறதை குறித்து எழுதியிருக்கிற ஒரு வேத வசனம். The book of Luke, chapter 7, verses 13. When Jesus saw her, he was moved with compassion. கர்த்தர் அவளை பார்த்த பொழுது அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்ன ஒரு வேதவசனம். எனக்கு அநேக வேதவசனங்கள் பிடித்த வேதவசனங்களாக இருக்கும். என் இருதயத்தில் அது மிக ஆழமாய் பதிகிற வேதவசனங்களாக இருக்கும். ஆனால் இந்த வேதவசனத்தை நான் படிக்கும் பொழுது இந்த வேதவசனம் ஒவ்வொரு முறையும் என்னுடைய இருதயத்தை தொடுகிற வேதவசனமாக இருக்கும். கர்த்தரே தன் பிள்ளையை பார்த்து அவள் சொல்லுகிறார், அழாதே என்று. நம் அழும் பொழுது நம்முடைய தாயோ தகப்பனோ நம்முடைய அந்த சோகங்களை அறிந்து அழாதே என்று சொல்லும் பொழுது, when they say don't cry, we find it delightful in our hearts. But here in the book of Luke, chapter 7, verses 13, the Lord Jesus himself looks at this woman and he says, do not cry. Hallelujah. அதை ஏன் சொல்லுகிறார் என்று உங்களுக்கு நான் விரைவாய் நான் விளக்கி நான் இன்றைக்கு சேர்மனை நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். இந்த நிகழ்வை அறிய வேண்டும் என்றால் சிலர் இதை பார்க்கும் பொழுது நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாம் எதில் இருக்கும், அந்த விதவியான பெண் தன் மகனை இழந்த போது தன் மகனை புதைக்க வேண்டும் என்று அவளுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு சென்ற வேளையில், அந்த பட்டினத்தின் வெளிச்சுவருக்கு வந்த வேளையில் கர்த்தர் அந்த பெண்மணியை சந்திக்கிறாள். அவளுடைய துக்கத்தை பார்த்து அவள் மேல் மனதுருகி இறந்து போன தன் மகனுக்கு ஜீவனை தருகிறார் என்ற அந்த நிகழ்வை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய ஃபோக்கஸ் வந்து இறந்து போன ஒரு மனிதனுக்கு இயேசப்பா ஜீவன் தந்தார் என்று நாம் எப்பொழுதுமே பார்ப்போம். ஆனால் மை பிரதர் அண்ட் சிஸ்டர் இன் கிரைஸ்ட், இந்த வசனத்திற்கு முன்பாய் சில ஆழ்ந்த சத்தியங்கள் உண்டு. 5 நிமிடத்தில் நான் இதை முடித்து விடுகிறேன். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களிடத்தில் நான் அநேக முறை சொல்லியிருக்கிறேன், வேத வசனங்களை படிக்கும் பொழுது அந்த சொற்களும் அந்த கிராமரை மட்டும் நான் படிக்கக்கூடாது, அதை பல கோணங்களில் பார்க்க வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்தில் இந்த பெண்மணிக்கு ஒரு அடையாளத்தை வேத வசனம் சொல்லுகிறது. நயன் என்னும் பட்டணம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. The English translation says, this lady was a widow from Nain. அவளுக்கு பெயர் இல்லை, ஆனால் அவர் எந்த ஊரை சம்பந்தப்பட்டாலோ அந்த பெயரை சொல்லி இங்கு வேத வசனம் எழுதி கொண்டிருக்கிறது. இந்த நயன் என்ற பட்டணத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது ஒரு மிகவும் சிறிய பட்டணமாய் இருந்தது. பிரதிபலிக்கிற ஒரு பட்டணமே அந்த பட்டணம் கிடையாது. இந்த இடத்தில் வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த பட்டணத்திற்கு செல்கிறார் என்று. அந்த இடத்தில் சொல்லுவதற்கு எந்த ஒரு சிறப்பும் இல்லாத ஒரு இடத்திற்கு முதலில் கர்த்தர் செல்கிறார். இரண்டாவது, நீங்கள் கூகுள் மேப்பில் இந்த 9 பட்டணம் இன் பிப்ளிக்கல் டேஸ் என்று நீங்கள் போட்டு பார்த்தீர்கென்றால் நீங்கள் முதலில் கண்டறிவது என்னவென்றால் அந்த பட்டணம் ஒரு மலையின் மேல் இருந்த ஒரு பட்டணமாக இருக்கிறது. அந்த 9 பட்டணத்திற்கு கர்த்தர் செல்வதற்கு முன்பாக இந்த மேத்யூ மார்க் லூக் என்ற காஸ்பிளில் நீங்கள் படித்து பார்த்தீர்கென்றால் அவர் கப்பர்நோமில் இருக்கிறார். கப்பர்நோவில் இருந்த கர்த்தர் 9 பட்டணத்திற்கு செல்கிறார். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதற்கு கப்பர்நோவத்தை இன் இங்கிலீஷ் தேசே சீ லெவல் என்று சொல்வார்கள். பூமி கடலுக்கு சமமாக இருப்பது இடத்தை சீ லெவல் என்று சொல்லுவார்கள். ஒரு மலையின் உயரத்தை சொல்லும் பொழுது சோ மெனி ஃபீட் அபவ் சீ லெவல் என்று சொல்லுவார்கள். கடலோடைய மட்டம் எங்கே இருக்கிறதோ அந்த மட்டத்திலிருந்து உயரமாக இருக்கிற இடம் என்று சொல்கிறார்கள். கப்பர்நோவோ 600 அடி அந்த சீ லெவலுக்கு கீழாக இருந்த ஒரு இடம். அந்த 9 என்ற பட்டணம் 700 feet அபவ் த சீலவாய் இருந்த ஒரு பட்டணம். ஹல்லேலூயா. ஆகையால் கர்த்தர் கப்பர்நோவில் இருந்து 9 செல்ல வேண்டும் என்றால் அவர் 1300 அடி அவர் ஏறி செல்ல வேண்டிய பாதையாக இருக்கிறது. அது மட்டுமல்லை, 9 கப்பர்நோவுக்கத்துக்கும் 30 miles தூரம் இருந்ததாம். ஹல்லேலூயா. தேர் வர் 30 miles தட் செப்பரேட்ஸ் கப்பர்நோவ் ஃப்ரம் 9, அண்ட் 9 இஸ் 700 feet அபவ் சீ லெவல் அண்ட் கப்பர்நோவ் இஸ் 400 feet பிலோ சீ லெவல். நான் சொல்லுகிற கருத்து என்னவென்றால் நடந்து செல்ல வேண்டிய பாதை, அந்த பாதை சுலபமான பாதை இல்லை. என்னுடன் வேல்ஸுக்கு ஹாலிடே வந்திருக்கிறவர்கள் நீங்கள் நன்றாய் அறிவீர்கள். நாம் வாட்டர்ஃபாலை பார்க்கும் பொழுது நாம் பட்ட பிரயாசனங்களை நீங்கள் அறிவீர்கள். ஒரு மலையை ஏற வேண்டும் என்றால் அது ஒரு கடினமான ஒரு வேலையாக இருக்கிறது. இந்த இடத்தில் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் கிளைமிங் 1300 feet அபவ் சீ லெவல் to get to the city of 9. Hallelujah. The first point. The second point is, when he gets to the city, 9 பட்டணத்திற்கு செல்லும் பொழுது ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கிறது, அந்த பட்டணத்தின் வாசலில் அவர் நெருங்கும் பொழுது அந்த ப்ரொசஷனை அவர் பார்க்கிறார். அந்த பெண்மணி தன் மகனை இழந்து தன் மகனை புதைக்க வேண்டும் என்று அந்த மகனை தூக்கி பட்டணத்திற்கு வெளியாய் வந்த சூழ்நிலையில் அந்த பெண்மணியை கர்த்தர் சந்திக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே நீங்கள் சில காரியங்களை கவனித்து பார்க்க வேண்டும். When you read the book of Luke 7, you will see the Bible describe Yesappa கப்பர்நாமை விட்டு 9 100 feet உயரத்திற்கு அவர் நடந்து செல்லும் பொழுது வேதத்தில் எழுதியிருக்கும் அவரை பின்தொடர்ந்து அவருடைய சீடரும் திரளான மக்கள் சென்றார்கள் என்று. ஹல்லேலூயா. த பைபிள் சேஸ் தேர் வாஸ் அ க்ரௌட் தட் ஃபாலோ ஜீசஸ் அப் த ஸ்டீப் கிளைம் டு த டவுன் ஆஃப் 9. நெக்ஸ்ட் இன் த புக் ஆஃப் லூக் த பைபிள் சேஸ் த உமன் இந்த விதவை தனியாக தன் மகனை தூக்கி கொண்டு வரவில்லை, அதிலும் எழுதியிருக்கும் திரளான ஜனங்கள், நைன் பட்டணத்திலிருந்து இருக்கிற ஜனங்கள் இந்த பெண்மணியோடு அவனுடைய மகனை புதைப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்தில் இரண்டு கூட்டங்கள், ஒன்று கப்பர்னாவிலிருந்து செல்கிற கூட்டம், இன்னொன்று நைன் பட்டணத்திற்குள்ளாய் வருகிற கூட்டம். இந்த இரண்டு கூட்டங்களும் ஒரு இடத்தில் சந்திக்கிறது. எந்த இடத்தில் சந்திக்கிறது? நைன் பட்டணத்தின் வாசலில் சந்திக்கிறது. அந்த சந்திப்பின் நிகழ்வில் தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? அழாதே என்று அந்த காஸ்கட்டை கர்த்தர் தொடுகிறார். அந்த மனிதனுக்கு திரும்பவும் ஜீவன் வருகிறது. தன் பிள்ளையை அந்த பெண்மணி இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்தில் இயேசு மனதுருகினார் என்று சொல்வதற்கு அர்த்தம் என்ன என்று யோசித்து பாருங்கள். இந்த பெண்மணி மகனை மட்டும் இழக்கவில்லை, அவனுடைய கணவரையும் இழந்த ஒரு பெண்மணி. ஒரு ஊரில் என்னுடைய தாய் சொல்லுவார்கள், யாரோ ஒருவர் இறந்து விட்டார் என்றால் அந்த ஃபியூனரலுக்கு எத்தனை பேர் வருகிறார்கள் என்று பார்த்து அந்த மனிதன் வாழ்ந்த முறையை சொல்லலாம் என்று எங்கள் தாயார் அநேக தடவை சொல்ல. மை மம் வில் டெல் மீ, வென் யூ கோ டு அ ஃபியூனரல், வென் யூ சீ த நம்பர் ஆஃப் பீப்புள் இன் த ஃபியூனரல், யூ வில் பி ஏபிள் டு சே த கைண்ட் ஆஃப் லைஃப் தட் பர்சன் லிவ்ட். ஹல்லேலூயா. இந்த பெண்மணி அந்த பட்டணத்தில் தான் வாழ்ந்தாள். அவளுடைய கணவரை இறக்கும் பொழுது அந்த பட்டினத்தில் தான் இருந்திருந்திருப்பாள். அவர் தன் கணவரை இழந்த பொழுது சுற்றி இருந்த எல்லா மக்கள் பார்த்திருப்பார்கள், ஐயோ இந்த பெண்மணி கணவரை இழந்த போனாலே இவளுக்கு என்ன ஃபியூச்சர் என்று அவர்கள் எல்லாம் கவலைப்பட்டிருப்பார்கள். சிலர் பார்த்திருப்பார்கள், கவலைப்பட்டு இந்த பெண்மணி தன் கணவரை இறந்த போனாலே இவளோட வாழ்க்கை முறை எப்படியாய் மாறும் என்று. ஹல்லேலூயா. ஒரு பெண் இல்லை, ஒரு மனிதன் என்றால் அவர்களுக்கு பல தேவைகள் உண்டு. ஆகாரத்திற்கு தேவை உண்டு, உடலுக்கு தேவை உண்டு. ஆனால் அந்த காலங்களில் கணவரை இழந்த பொழுது அந்த பெண்மணி வாழ்ந்த வாழ்க்கையின் முறையை இந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்திருப்பார்கள். வேதத்திற்கு உரிய ஒரு வாழ்க்கையை அந்த பெண்மணி வாழ்ந்திருப்பாள், ஒரு தூய்மையான வாழ்க்கையை அந்த பெண்மணி வாழ்ந்திருப்பாள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்ததன் நிமித்தம்தான் அவளோட மகன் இழந்த பொழுது ஊர் ஜனமே கூடி அவளோடு சேர்ந்து வருகிறது. ஹல்லேலூயா. இதில் நான் உங்களுக்கு சொல்லுகிற கருத்து என்னவென்றால், இந்த பெண்மணி தன்னுடைய சோகங்களின் மத்தியில் கர்த்தரை எத்தனை தடவை அழைத்திருப்பாள். எசப்பா என்னை மறைந்து போனீரோ, என்னுடைய கணவர் தான் இறந்து போனாரே என்று கணவரை இழந்த பொழுது அந்த பெண்மணி அழுது இருக்கலாம். பின்பாக தன்னுடைய மகனை இழந்த பொழுதும் அழுது இருந்திருக்கலாம். ஏசப்பா என் கணவரை தான் நீர் எடுத்தீரே, என்னுடைய மகனையும் நீர் எடுத்தீரே அப்பா என்று அந்த பெண்மணி அழுந்திருக்கலாம். அந்த பெண்மணி சொல்லியிருக்கலாம், என் கணவர் இறந்து போனாரே, நான் எப்படி நான் உண்ணுவேன், எப்படி என் பிள்ளையை நான் வளர்ப்பேன் என்று. அந்த பெண்மணியின் வாழ்க்கையில் அநேக அலகோலங்கள், அநேக பிரச்சனைகள், அநேக துக்கங்கள், அநேக கஷ்டங்கள் பட்டும் அப்படி இருந்த பெண்மணியும் கர்த்தருக்கு உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்தவளாய் அவர் இருந்தபடியினால் அந்த நைன் பட்டணத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த ஃபியூனரலுக்கு வருகிறார்கள். ஹல்லேலூயா. இயேசுவை கப்பர்நாவத்திலிருந்து தொடர்ந்து வந்தவர்கள் நினைத்திருக்கலாம், இவர் கப்பர்நாவத்தில் ஒரு நூற்று அதிபதியின் வேலைக்காரனுக்கு சுகத்தை தந்தார், இந்த இரத்த கசிப்புள்ள பெண்மணிக்கு அவர் சுகத்தை தந்தார், ஒருவேளை இவர் மெசையாவிருக்கலாமோ என்று சொல்லி அவரை கப்பர்நாவிடத்திலிருந்து நைனுக்கு அவரை பின்தொடர்ந்து வருகிற மக்கள் இருந்திருக்கலாம். இந்த பைபிள் சேஸ் தட் ஈ ஹேட் கம்பேஷன் ஆன் ஹர், அவள் மேல் மனதுருகி அவளுடைய பிள்ளையை அவளுக்கு திரும்பி கொடுத்தார் என்று சொல்லும் பொழுது அந்த பெண்மணியின் வாழ்க்கை ஒரு சாட்சியாய் மாறுகிறது. யாருக்கு முன்பாய் சாட்சியாய் வாழ்கிறது? நைனின் பட்டணத்தில் இவள்பட்ட பாடுகளை எல்லாம் பார்த்து ஜனங்கள் எல்லாம் இந்த பெண்மணிக்கு இவ்வளவு கஷ்டமா என்று பார்த்த மக்களின் மத்தியில் அவள் ஒரு சாட்சியாய் நிற்கிறாள். கர்த்தரை பின்தொடர்ந்து இவர்தான் மேசாயா இருக்குமோனோ என்று கப்பர்நாவத்திலிருந்து வந்தவர்கள் மத்தியில் இவர்தான் கர்த்தர் என்று நிரூபித்து காண்பிப்பதற்கு அந்த பெண்மணியின் வாழ்க்கை ஒரு வாழ்க்கையின் சாட்சியாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. ஒரு வாழ்க்கையில் கர்த்தர் மனதுருகும் பொழுது சிலர் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகள் நடைபெறுகிறது. அந்த கஷ்டங்களை ஏன் கர்த்தர் கொடுக்கிறார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை அவர் ஒரு சாட்சியாய் மாற்றுவதற்காக இருக்கிறார். உங்களோட கண்ணீர்களை கர்த்தர் எப்பொழுதுமே காண்கிறார். நம்ம சிலர் சொல்லுவோம், ஏசப்பா என் கண்ணீரை நீர் பார்க்கவில்லையா? நான் துடிக்கும் தவிக்கிற சூழ்நிலை நீர் பார்க்கவில்லையா? ஏன் இந்த தாமதம்? ஏனெனை உழவனால் நீர் காத்து வைத்திருக்கிறீர் என்று அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு சபையில் இருந்தீர்கள் என்றால், கர்த்தர் உங்களை தேடி உங்கள் நயன் பட்டணத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை சந்திக்கும் பொழுது உன் கண்ணீரை பார்த்து அவர் சொல்லுவார், நீ ஒரு அறியாத ஒரு பட்டணத்திலிருந்து இருக்கிற ஒரு விதவையாய் நீ இருக்கலாம், ஆனால் உன்னை நான் தேடி 100 அடி 30 கிலோமீட்டர் உனக்காக நான் ஏறி வந்து உன் சூழ்நிலையின் மத்தியில் நான் உன்னை சந்தித்து உனக்கு யாரும் பார்க்காத அதிசயத்தை செய்து உன் வாழ்க்கையை நான் சாட்சியாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அழாதே என்று சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட கர்த்தர் ஏன் சொல்லுகிறார் என்றால், உன் வாழ்க்கையை நீ அழுத கண்ணீரெல்லாம் நான் பார்த்தேன் மகளே, முதல் நாளிலிருந்து நீ உன் கணவரை இழந்த போது நீ அழுதாயே, அப்பொழுது உன் கண்ணீரை நான் பார்த்தேன். உன் பிள்ளையை வளர்ப்பதற்கு நீ பாடுகளை பட்டாயே, அப்பொழுது உன் கண்ணீரை நான் பார்த்தேன். நீ மிகவும் பிரயாசனம் பட்டு நீ தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்தாயே, அப்பொழுதும் உன் கண்ணீரை நான் பார்த்தேன். அந்த கண்ணீர்கள்லாம் ஒரு முடிவு உண்டு, உன்னை நான் தேடி வருகிற கர்த்தராய் இருக்கிறேன். ஒரு தருணம் வரும், ஏற்ற வேளையில் உன் வாழ்க்கையில் நான் ஒரு அதிசயத்தை செய்து கண்ணீர் சிந்தின உன்னை நான் பார்த்து என் மகளே அழாதே என்று சொல்லி உன்னை ஜனங்களுக்கு மத்தியில் நான் சாட்சியாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனம் உருகுவது என்பது இதுதான் அதற்கு அர்த்தம். யாருக்கு கர்த்தர் மனது உருகிறார் என்றால், கர்த்தருக்காக அவர்கள் ஜீவனை ஜீவிப்பவர்கள், கர்த்தருக்காக பாடுகளை படுபவர்கள், கர்த்தருக்காக நிந்தனையை படுபவர்கள், கர்த்தருக்காக அவர்கள் வாழ்க்கையில் பல முறை பல தோல்விகளை சந்திப்பவர்கள், அதையெல்லாம் கர்த்தர் பார்த்து அந்த கண்ணீரை பார்த்து கொண்டேதான் இருக்கிறார். ஒரு நாள் வரும், தக்க சமயத்தில் அந்த பெண்மினை யோசித்து பாருங்கள், அவள் மகளை தன் வீட்டிலிருந்து தூக்கி கடைசி நாள் வந்துவிட்டது, தூக்கி அந்த பட்டணத்தின் வாசலுக்கே வந்து விட்டார்கள். புதைப்பதற்கு இன்னும் சிறு நிமிடங்கள் தான் இருந்தது. அந்த தருணத்தில் இயேசப்பா தக்க சமயத்தில் ஆன் தி கேட்ஸ் ஆஃப் நைனில் அவளை சந்தித்து எதை தொடக்கூடாதோ அதை தொட்டு, அவர் ஹீ வாஸ் அ நசரேன், ஹீ ஷுட் நாட் பி டச்சிங் த டெட் பாடிஸ் பட் த பைபிள் சேஸ் அன்லைக் ஸ்டாண்டிங் அண்ட் காலிங் அவுட் டு லாசரஸ் ஹீ டச்சஸ் த காஸ்கேட் அண்ட் ஹீ கிவ்ஸ் தட் பாய் லைஃப் அண்ட் ஹீ கிவ்ஸ் ஹிம் பேக் டு ஹிஸ் மதர். காத்திருக்கிற தெய்வ ஜனமே, உங்களை பார்த்து இன்றைக்கு கர்த்தர் பேசுகிறார், நான் மனதுருக்கத்தின் தெய்வன், உன் கண்ணீரை நான் பார்த்து நான் மறந்து போகவில்லை, உன் கண்ணீரை பார்த்து உன்னை நான் நிராகரிக்கவில்லை, உன் கண்ணீரை பார்த்து உன்னை விட்டு நான் தூரப்போகவில்லை, என் கவனமெல்லாம் உண்மையில் நான் இருக்கிறது, ஏனெனில் உன்னோடைய வாழ்க்கையை வைத்து நான் சாட்சியை எழுப்பப் போகிறேன் என்று சொல்கிறார்கள். இவர் தான் தெய்வ மனிதனாக இருப்பாரோ என்று பின்தொடர்ந்து வந்தவர்கள். நீங்கள் அந்த வசனத்தில் பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் ஒரு அறிக்கையை சொல்கிறார்கள். என்ன அறிக்கையை சொல்கிறார்கள் என்றால், 16வது வசனம் சொல்கிறது, அதை பார்த்த மனிதர்கள் எல்லாம் சொல்கிறார்களாம், God has visited his people, தெய்வம் தாமே தன் ஜனங்களை சந்தித்தார் என்று அவர்கள் வாயில் வார்த்தைகள் வருகிறது. ஒரு வாழ்க்கையின் முறை, உங்களின் வாழ்க்கையின் முறையில் தெய்வத்தை சந்திக்க நீங்கள் பிறருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் பொழுது அது ஒரு ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையாக இருக்கிறது. மனதுறக்கத்தின் தெய்வன் அவர். கண்ணீரோடு வந்திருப்பவர்கள், துக்கத்தில் வந்திருப்பவர்கள், உங்கள் மேல் உங்கள் கர்த்தர் மனதுருக்கத்தின் கர்த்தராக இருக்கிறார். இன்னும் சிறு நாட்கள் காத்திருங்கள், உங்களை கைவிடாத தேவர் அவருக்குள் அடங்கி இருப்பதை, when you are in his hands as the book of Peter says, அவருக்குள் நீங்கள் அடங்கி இருக்கும் பொழுது, அவர் வல்ல கர்த்தருக்குள் நீங்கள் அடங்கி இருக்கும் பொழுது ஏற்ற வேளையில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஜோயல் சொல்லுகிறார், கர்த்தர் மனம் உதுகிற தேவனாய் இருக்கிறார். யோவேல் சொல்லுகிறார், கர்த்தர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார் என்று. அந்த இரண்டு குணங்களை மட்டும் இன்றைக்கு நாம் பார்த்தோம். மீதியான குணங்களை எல்லாம் நாம் அடுத்த வாரத்தை நாம் பார்ப்போம். இன்றைக்கு செய்தியில் நீங்கள் எதை எடுத்து கொண்டீர்களோ இல்லையோ, இந்த இரண்டையும் மட்டும் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் வீட்டிற்கு. உங்களுடைய தெய்வம் உங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் இரக்கத்தை பெறுவதற்கு சில வழிகள் உண்டு. ஒன்று பேதுருவில் அதை தெளிவாய் நமக்கு கர்த்தர் இன்றைக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அடுத்தது, மிகவும் கஷ்டமும் கண்ணீரும் பட்டு வாழ்க்கையின் தோல்விகளை சந்தித்து இருக்கிற என் பிரதர் என் சிஸ்டர், உங்களுடைய கர்த்தர் மனதுருக்கத்தன் தேவனாய் இருக்கிறார். உங்களை சந்திக்க உன் பட்டணத்தில் எதுவும் இல்லை என்றாலும் உங்களை சந்திக்க, உங்களை சாட்சியாய் எழுப்புவதற்கு உங்கள் கர்த்தர் உங்களை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா.